ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. வழங்குபவர் சிவ பழமுத்தப்பன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
மனமொழிவைகளால் வணங்கி போற்றி. இறைவனுடைய திருவருளாலே திருவருப்பயனில் இன்றைக்கு நிறைவாக இருக்கிற பகுதிகளை பார்த்திருக்கிறோம். இறைவனுடைய திருவருளை பெற்றால் அதனுடைய பயன்களை குறிப்பிடுவதுதான் திருவருப்பயன் என்ற இதன். இறைவனுடைய திருவருள் நமக்கு என்றைக்கும் துணையாக இருக்கிறது என்றாலும், சத்திரிபாதம் கிடைத்த பிறகு அந்த இறைவனுடைய திருவருள் நம்மை வீட்டுப் பேற்றுக்கு அழைத்துச் செல்கிறது. எட்டாவது அதிகாரமாக இன்புறு நிலை என்ற அதிகாரம் அமைந்திருக்கிறது. இதுவரை ஏழு அதிகாரங்களிலே முப்பொருளை பற்றிய முதல் மூன்று அதிகாரங்கள் சித்தாந்தம் குறிப்பிடுகிற இறை, உயிர், தலை இந்த மூன்றும் எப்பொழுதும் உண்டு என்ற செய்தியை தருக அதிகாரங்களாக அமைந்தன. அதன் பிறகு அருளது நிலையாக இறைவன் திருவருளை நம்மிடத்திலே பதிய வைத்து நம்மை இயக்குகிறான் என்பதை நான்காவது அதிகாரம் குறிப்பிட்டது. அந்த இறைவனுடைய திருவருள் பதிந்த காரணத்தால் ஒரு ஆன்மா இறைவனுடைய திருவருளை முழுமையாக பெறுவதற்குரிய சத்திரிபாதத்திற்கு உரிய நேரம் இருவினை உப்பால் கிடைக்குமானால் ஆச்சாரிய வடிவத்தில் இறைவன் நமக்கு காட்சி தருவான் என்பதை ஐந்தாவது அதிகாரம் சொல்லிற்று. அதன் பிறகு இருக்கக்கூடிய மூன்று அதிகாரங்கள் ஆன்ம தரிசனம் என்றும் ஆன்ம சுத்தி என்றும் ஆன்ம லாபம் என்றும் குறிப்பிடுவார்கள். அந்த நிலையில் நமக்கு ஐந்தாவது அதிகாரமாக அமைந்திருக்கின்ற ஒரு செய்தி ஆன்ம தரிசனமாக இருக்கிற அறியும் நெறி என்பதால் இறைவனுடைய திருவருளை அதன் இயக்கத்தினாலேதான் நாம் இயங்குகிறோம் என்ற நிலையில் அதனை அறிந்து கொண்டால் அதுதான் அறியும் நெறி. நம்மால் தான் எல்லாம் இயங்குகிறது என்ற தற்பபத்தை விடுத்து இறைவனுடைய திருவருளாலேதான் அனைத்தும் நடக்கிறது என்ற எண்ணத்திற்கு நாம் வருவோமையானால் அது அறியும் நெறியாக அமைகிறது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் எவையவை என்பதை அறிந்து அவை எத்தகைய நிலையில் நம்மை ஆட்படுத்துகின்றன என்பதை அறிந்து கொள்வோமையானால் அது அறியும் நெறி என்று அமைகிறது. எனவே இறைவனுடைய திருவருளை நாம் அறிந்து கொண்ட பிறகு ஆறாவது அதிகாரமாக அறியும் நெறியை அமைத்துக் கொண்ட பிறகு ஏழாவது அதிகாரமாக ஆன்ம சுத்தி உயிரது உயிரினுடைய விளக்கம் என்ற அதிகாரத்துக்கு பெயர் கொடுத்தார்கள். எனவே ஆன்மா தூய்மையை அடைகிறது. தூய்மை அடைகிறது என்றால் இதுவரை அறியாமல் இருந்த அந்த குற்றங்கள் நீங்க இறைவனுடைய திருவருள் தான் நம்மை இயக்குகிறது என்று அறிந்து கொண்டு விட்டோமையானால் உயிர் விளக்கம் பெறுகிறது. இறைவனுடைய திருவருளாலேதான் அனைத்தும் நடக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டோமையானால் உயிருக்கு தன்முனைப்பு இருப்பதில்லை. அப்ப தன்முனைப்பு இல்லாத பொழுது உயிர் தூய்மை பெறுகிறது. எனவே நாம் தாம் அனைத்து என் நினைப்பதுதான் சித்தாந்தத்தில் மொத்தமான குற்றம். அது அறியாமையால் நடப்பது. எனவே சைவ சித்தாந்தம் வாழ்வியலோடு ஒத்தது. நீங்கள் அன்பு கூர்ந்து நினைவு கொள்ள வேண்டும். சித்தாந்தம் என்பது நம்மை விட்டு விலகியது அல்ல. சித்தாந்தம் நமக்கு வாழ்க்கையை கற்றுத்தருகிறது. இறைவனால் தான் அனைத்தும் நடக்கிறது என்று தெரிந்து கொண்டு விட்டால் நாம் இதுவரை செய்த பாவங்கள் கூட நம்மை விட்டு அகன்றுவிடும். எத்தனை பிறவி எடுத்து பாவங்கள் செய்திருந்தாலும் புண்ணியங்கள் செய்திருந்தாலும் அவை அனைத்தும் இல்லை, நம்மால் இல்லை, இறைவனுடைய திருவருள். நம்முடைய முயற்சியை நாம் செய்வோம், இறைவன் அதற்கு ஏற்ப நமக்கு பயனை தருவான். அதான் திரு அருள் பயன் தருவான் என்று அவனுடைய நம்பிக்கை வைத்து நம்முடைய பயன். சாதாரணமா ஒரு பஸ்ல ஏறி உட்காரோம், ஈரோட்ல திருச்சி போகணும்னு நினைச்சா நான் நம்பிக்கையோட இந்த பஸ் திருச்சி போகணும்னு நினைச்சுதான் உட்கார்றேன். யோசிச்சு பாருங்க, வாழ்க்கையில் ஒரு பஸ்ஸில் ஏறி அமருகிறோம், திருச்சி டிக்கெட் வாங்கி விட்டு உட்காரோம், என்ன நம்பிக்கையில் உட்காரோம், திருச்சி போகும் என்று நம்பிக்கையில் உட்காரும். ஆக நாம் டிக்கெட் எடுத்தது நம்முடைய முயற்சி, அதுல அமர்ந்து அந்த காலத்துல துண்டை போடுவான், இப்ப செருப்பே தூக்கி போட்டாரான், உட்கார கூடாது. இப்ப அதெல்லாம் ஃபேஷன் ஆயிடுச்சு, செருப்பு விலை ரொம்ப அதிகமா போயிடுச்சு, 400 ரூபாய்க்கு குறைஞ்சி எந்த செருப்பு வாங்க முடியல. 395 ரூபா 99 ரூபா 50 காசுங்கிறான் பேட்டா, 95 ரூபா ஆமா 90 பைசாங்கிறான். ஆக 10 பைசா தரமாட்டேன்னு முடிவு பண்ணிக்கிறான். ஏன்னா 10 பைசாவே கிடையாது, எங்க இருக்கு, 1 ரூபாயே நமக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த காலத்துல செம்பு காசு, செப்பு காசு வரும், அந்த அளவுதான் இப்ப இருக்கு 1 ரூபா. நீங்க பாத்துருக்கீங்களா, அந்த காலத்துல மஞ்சள் 5 50 காசு 5 இருக்கும், காலனா ஓட்டை காசு இருக்கும், அரையனா இருக்கும், உரனா இருக்கும், 2 அணா மஞ்சள் காசு இருக்கும். அதெல்லாம் போயிடுச்சு, 2 நேரத்துக்கு போனா ஒரு குட்டி மண்ணெண்ணை வாங்கலாம் சார், 2 நேரத்துக்கு போனா டியூஷன் படிக்கிற வாத்தியார் வீட்டுக்கு மண்ணெண்ணை புட்டியோட போகணும். அதனால 2 நாளுக்கு மண்ணெண்ணை வாங்கி நம்ம அப்பா அம்மாட்ட பெரிய கஷ்டப்பட்டு அந்த 2 அணா வாங்கி, அந்த காலத்துல விஸ்டம் நோட்டுன்னு ஒரு வரணும், நம்ம படிச்ச காலத்துல விஸ்டம் நோட்டு தான் பெரிய நோட்டு, அது ஒரு 50 60 பக்கம்னா கரெக்டா 60 பக்கம் இருக்கும். இப்ப போடுறேன் பக்கம் இருக்காது, அதனால அப்ப இருக்கும், 2 அணா கொடுத்தா ஒரு விஸ்டம் நோட்டு கிடைக்கும். அதனால இப்ப நமக்கு அதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது, அந்த காசு எல்லாம் இப்ப பார்க்கவே முடியல. எனவே செருப்ப தூக்கி போட்டு போறான், சரி இடம் கிடைச்சது, நம்பிக்கையோட உட்காரும், நிச்சயம் திருச்சி போய் சேர்வோம் என்ற நம்பிக்கை இருக்கிற, இதுதான் வாழ்க்கை, இதுதான் சித்தாந்தம் சொல்லுகிறார். நீ இறைவனை நம்பினால் உனக்குரிய வாழ்க்கையை இறைவன் தருவான். எப்படி ஒரு பஸ்ஸை நம்பி பஸ்காரை நம்பி நீ உட்கார்ந்து இருக்கிறியோ அதுபோல் இறைவனை நம்பி வாழ்க்கையை தொடங்கு. அக்கா பஸ்கார வந்து உன்னை சீட்டுக்கு வாங்க, சீட்டுக்கு கொண்டாந்து கொடுக்குற பணத்தை தேடி தந்து சீட்டு கொடுத்து உன்னை உட்கார வைக்கல, அவன் நம்ம உட்கார்ந்த பிறகுதான் அவனே சீட்டு கொடுக்குறான். ஆக நாம முயற்சி செய்து உட்கார்ந்த பிறகுதான் நம்ம பயணத்துக்கே சீட்டு கிடைக்குது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் முயற்சி செய்தால்தான் நாம் பயணம் செய்வதற்கு இறைவனுடைய அருளாக இருக்கிற சீட்டு கிடைக்கும். சீட்டு இல்லாத வாழ்க்கையே கிடையாது, சீட்டு வாங்கித்தான் ஓட்டே போட்டோம், ரொக்கம் வாங்கி போட்டோமா இல்லையா அது அதுவேற, சீட்டை வாங்கிட்டு போய் சீட்டை காமிச்சாத்தான் ஓட்டு போடலாம். நானே தான் என் முத்தப்பன்னு சொன்னா சீட்டு கொண்டாயா, ஒன்னு அடையாளம் காட்டுங்க, மூஞ்சி இந்த அவன் வச்சிருக்க ரெக்கார்ட்ல இருக்கு, அதை பார்த்து கொடுக்கலாமா இல்லையா, மூஞ்சி நீனே எடுத்துட்டு வாங்குறான், அப்புறம் அதே இதையும் ஒத்து பாக்குறான், அதுக்கப்புறம் தான் ஓட்டு போட சொல்றான். அப்ப சீட்டு நம்முடைய வாழ்க்கையில் இறைவனுடைய திருவருளாளர்தான், அதுதான் அறியும் நெறி. அதனால் உயிர் விளக்கம் பெறுகிறது என்று சொன்னால், உயிர் தன்னுடைய தான் என்ற அகம்பாவம், நாம் செய்தோம் நம்முடைய சித்தாந்தம் சொல்லுகிற அடிப்படை கோட்பாடே அதுதான், எல்லாவற்றையும் நான் செய்தேன் என்ற இருமாப்பு கொள்ளாதே, இருமாப்போடு வாழ்தல் வேண்டாம், தன் முனைப்பு தேவையில்லை. அது இறைவன், அது எப்படி சொல்றதுன்னா இறைவன் திருவருளால் நடக்கிறது என்று நினைத்துக்கொள் என்று சொல்லுகிற கை. அதுபோல இறைவன் திருவிழா நடக்கிறது என்று நினைத்த பிறகு அந்த திருவருள் நமக்கு இதுவரை பின்னால் இருந்த திருவருள் இப்பொழுது முன்னால் வழிகாட்டி செல்கிறது. இதுவரை நாம் உந்து சக்தியில் பேருந்தில் பயணம் பண்ணினோம், இப்பொழுது ஒரு ஊருக்கு சென்று விட்டோம். ஊருக்கு சென்ற பொழுது நம்முடைய எண்ணம் நம்மளை இட்டு செல்லும். இப்ப வீட்டுல போய் 4 நாள் பிரிஞ்சிருந்தேன், அதனால இன்னைக்கு ராத்திரி 10 மணி இப்ப இந்த திருச்சியில அந்த பாலத்துல போற போதே வீட்டுக்காரி வீட்டு திறந்துருக்குமா, வீட்டுக்காரி திறந்துருப்பாளா, ராத்திரி சாப்பாடுக்குமா நினைச்சிட்டே போறோம். அப்ப இந்த திருச்சியில நினைக்கிற போதே வீட்டு நினைப்பு வந்துருது, அந்த வீட்டு நினைப்போடையே போயிட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம இட்டு செல்வது எது என்றால் நம்முடைய நினைப்பு இட்டு செல்கிறது. பஸ்ஸை விட்டு இறங்கி விட்டோம் என்றால் பஸ்காரை நம்மளை இட்டு செல்லவில்லை, நாம் எந்த இடத்திற்கு எதற்காக போகிறோம் என்று நினைக்கிறோமோ அந்த எண்ணம் நம்ம இட்டு செல்கிறார். தேர்ஃபோர் இறைவனை நாடி செல்கிற பொழுது இறைவனுடைய அருள் கிடைத்த பிறகு அந்த அருள் இறைவனை நினைத்துக் கொண்டே நம்ம இட்டு செல்கிறார். நம்ம வீட்டுக்கு போறது எப்படி நம்முடைய வீட்டு நினைவு நம்மளை இட்டு செல்கிறதோ அதுபோல இறைவன் அருள் பின்னே இருந்து நம்ம இயக்கிய அந்த அருள் இறைவனை நினைக்க வைத்து இறைவன் நினைவிலே நாம் முன்னே சென்று கொண்டிருக்கிறோம். அதுதான் வீட்டு பேர், அதுதான் ஜீவன் முத்தர், அதைத்தான் நம்முடைய அருளாளர்கள் நால்வரும் செய்தார்கள். இறைவனை நோக்கி இறைவன் அவர்களுக்கு அருள் தந்தான். பின்னே இருந்து இயக்கினான். பிறகு அவர்கள் இறைவனை நோக்கி செல்ல ஆரம்பித்தார்கள். தலங்கள் தோறும் சென்று இறைவனை வணங்கினார்கள். அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு இறைவனுடைய அருளை பகிர்ந்தார்கள். இறைவனுடைய அருளை வழங்கினார்கள். வழங்கிய பிறகு அது இறைவனால் கிடைத்தது என்று அவர்களுக்கு சுட்டிக்காட்டினார்கள். ஆதலினால் அவர்களுடைய நால்வருடைய பாடல்களும் இன்றைக்கும் நிலை நிறுத்தப்படுகின்றன. எத்தனை சினிமா பாட்டு போய் வந்துச்சு போயிடுச்சு, இழந்த பழம் பாட்டு எவ்வளவு ஃபேமஸ், அது என்னாச்சு? இப்ப எவன் கேட்கறான்? ஒத்தனும் கேட்கல, டொம்மு டொம்மு டொம்முன்னு தட்டிக்கிட்டு இருக்கான் அவ்வளவுதான். வெறும் தகர டப்பாவில தட்டுறதுதான் ஒலி இன்னைக்கு இசை. ஆனால் ஒரு காலத்தில் வீணையை வைத்துக் கொண்டும் யாழ் வைத்துக் கொண்டும் அழகாக பாடலை பாடினார்கள். இப்பொழுது அதெல்லாம் இல்லை, அவை மறைந்து போய்விட்டன. ஆனால் தேவாரம் திருவாசகம் மறையவில்லை என்று சொன்னால் அது இறைவனை நோக்கி சென்ற ஆன்மாவினுடைய பாடல்கள், இறைவனுடைய திருவருளை பெற வேண்டும் என்று சொல்லி சென்ற ஆன்மாவினுடைய பாடல்கள். எனவே அந்த ஆன்மாவினுடைய பாடல்கள் இன்றைக்கும் உலகத்தில் பதிவு செய்ய பெற்றிருக்கின்றன, அதனால் நமக்கு கிடைக்க பெற்றன. எனவே அந்த பேரின்பத்தை நோக்கி நாம் செல்வதுதான் எட்டாம் அதிகாரமாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற நிலை. இறையருள் நம்மை ஆக்கிவிட்டது, நம்மளை அது ஆட்சி படைத்தது. இப்பொழுது அந்த ஆட்சி படைத்த இறைவனுடைய துணையாரை, இறைவனுடைய வீட்டு பேராக இருக்கிற பேரின்பத்தை மீண்டும் வர வேண்டாம் என்பதற்காக செல்வோம். அதனால்தான் சுடுகாட்டுக்கு போயிருந்தா தெரியும், பிணத்தை எரிச்ச பிறகு திரும்பி பார்க்காம வாங்கம்மா இல்லைங்களா ஐயா, எரிச்ச பிறகு யாரும் திரும்பி பார்க்காம வாங்கம்மா. நாம் மேல் உலகத்துக்கு சென்றவர்கள் அவர்களை அல்லது ஏதோ ஒரு தங்களுடைய கடமையை முடித்தவர்கள் செல்லுகிற பொழுது நாம் திரும்பி பார்க்காமல் என்பதை விட அவர்கள் செல்லுகின்ற திசையை திரும்பி பார்க்காமல் நாம் நம் வழியில் வருகிறோம். எனவே வந்த வழியை திரும்பி பார்க்க மாட்டார்கள் அவர்கள். நாம் இதுவரை இறைவனுடைய திருவருளால் வந்திருக்கிற வழியை திரும்பி பார்க்காமல் இறைவனையே நோக்கி சென்றால் இந்த இன்ப துன்பங்கள் நம்மிடத்திலிருந்து விடுதலை பெற்று திரும்பி பார்க்காதனாலே அவை நம்மை பற்றி கொள்ளாது, இறைவனை கொண்டு போய் சேர்க்கும். இப்பொழுது நாம் ஆறாவது பாடலை பார்க்க வேண்டும். திருவருள் பயன் மிக நாம் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய பாடல்கள் தான். ஆறாவது பாடல், உற்றாரும் பெற்றாரும் ஓவாது உரையொழிய பற்றாரும் அற்றார் பவம். நான் நேற்றிலிருந்து உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருப்பது அதுதான். இதுவரை பார்த்தது இறைவனுடைய திருவருள், அந்த திருவருளால் நம் வாழ்வதில் இன்பமும் துன்பமும் அடைந்தோம். அந்த இன்பத்தையும் துன்பத்தையும் அதை நமக்கு தந்த திருவருள் இப்பொழுது இறைவன் இருக்கும் பேரின்பத்தை காட்டுகிறார். நாம் பேரின்பத்தை நோக்கி செல்கிறோம். பேரின்பம் என்பது பிறவா நெறி, பேரின்பம் என்பது பிறவா நெறி. இந்த பாட்டிலே அதுவாக அற்றார் பவம், பிறப்பை அவர்கள் நீக்கினார்கள். பவம் பிறப்பு, பிறப்பு என்ற கடலை அவர்கள் அற்றார். யாராரு? உற்றார் பெற்றார் ஓவாது உரையொழிய பற்றார். நான்காக பிரிப்பது உண்டு, மூன்றாக பிரிப்பது. ஆனால் தத்துவத்தின் அடிப்படையில் மூன்று என்பதை முக்கியமாக கொள்வார்கள். எனவே உற்றார் என்று நாம் சொல்கிறோம், இது நம்மை போன்றவர்கள். உற்றார் என்றால் சகல வர்க்கத்தில் அத மனுஷனாயிருந்து இறையருளை பெற்று நாம் வாழ்வதெல்லாம் இறையருள்தான் என்று அதனை உணர்ந்தவர்கள். அவர்கள் வீட்டுப் பெற்றினை பெற்று பிறவா நெறியை பெறுவார்கள். உற்றார் என்றால் இப்பொழுது நாம் வாழ்கிற வாழ்க்கையில் நமக்கு நன்றாக தெரியும், இந்த அறையில் இருக்கிறவர்கள் எல்லோருக்கும் இறைவன் திருவருளால் தான் எல்லாம் இயங்குறது. நம்முடைய முயற்சியும் விடாது இறைவனுடைய திருவருளை பெற வேண்டும், இதை யாருக்கும் சந்தேகம் இருக்காது. என்றால் அப்படி அந்த எண்ணத்தில் இருக்கனால்தான் திருநீர் பூசி கொண்டு இங்கே வந்து உட்காது. அதனால இறைவனா நம்ம நம்புறோம். அப்ப இறைவனை நம்பி அவனுடைய திருவருள் நமக்கு துணை செய்யும், ஆகவே நாம் நம்முடைய முயற்சியை செய்வோம் என்று இருக்கிறோம். அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. எனவே இறைவனுடைய திருவருளை அடைந்தவர்கள் இனி நாம் வேண்டுவது, ஏறக்குறைய பெரியவர்கள் பலர் அமர்ந்திருக்கிறோம், ஒரு சில இளைஞர்கள் இருக்கிறார்கள் வாழ்த்துவோம், அவர்களுக்கு வேண்டுமானால் இன்னும் ஏதோ வாழ்க்கை இருக்கிறது என நினைக்கலாம். தங்களுக்கென ஒரு வாழ்க்கை, தங்களுக்கென ஒரு இல்லம், தங்களுக்கென ஒரு பணி, தங்களுக்கென ஒரு வாழ்க்கையின் செல்வம் சேகரித்தல் எல்லாம். பெரியவர்களாக இருக்கிற நமக்கு ஒரே எண்ணம், நோயினுடைய இல்லாமல் பிறர் ஏழ்மைக்கு சிரிப்புக்கு ஆளாகாமல் இறைவனுடைய திருவடியை அடைய வேண்டும் என்பதுதான். பெரும்பாலான நிலையில் இருக்கிற பெரியவர்களுக்கு அது என்ன வாழ்க்கையில் அனுபவம்லாம் அனுபவிச்சாச்சு, புள்ள பிடி பெற்று அவங்கள ஆளாக்கி எல்லாம் பண்ணியாச்சு. இனி நாம் அடைய வேண்டுவது இறைவனுடைய திருவடி, அதான் உற்றார் என்று. உறுதல் அப்படின்னாவே நாம் பெறுவது என்பது, நாம் முயற்சி செய்து பெறுவது உற்றார். அதனாலதான் நம்முடைய சொந்தங்களாக வந்திருக்கக்கூடியவர்களை உறவினர் என்று சொல்றோம். ஏனென்றால் இரண்டு பேருக்கும் உள்ள ஒரு பிணைப்பு ஏதோ ஒன்று இருந்ததால் உறவு, மகன் என்ற உறவு, மாப்பிள்ளை என்ற உறவு. அப்ப உற்றார் என்றால் இதுவரை வாழ்ந்ததில் நமக்கு திருவருளாலே வாழ்வதற்கு வகை செய்து நாம் இப்பொழுது இறைவனுடைய திருவடியை நினைத்து செல்கிற நமக்கு பிறப்பு இல்லை. ஆக உற்றார் என்பது நம்முடைய நிலையில் தெளிந்து, என்ன தெளிந்திருக்கிறோம், இறைவன் திருவருளால் தான் எல்லாம் நடக்கிறது என்று தெளிவு பெற்றிருக்கிறோம். இந்த தெளிந்தவர்கள்தான் உற்றார் என்பவர்கள். எனவே தெளிந்து அருளை பொருந்தி அதில் ஈடுபட்டு இறைவனுடைய பேரின்பத்தை நாடி செல்கிறவர்கள் பிறப்பற்ற நிலை அடைவார்கள். அப்ப உற்றார் என்பதற்கென்ன, இந்த உலகத்தில் நாம் வாழ்வது இறைவனுடைய திருவருளால் என்று தெளிந்து வாழுகின்ற உற்றார். பெற்றார், பெரிய புராணத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இறைவனுடைய திருவருளை முழுமையாக பெற்று ஜீவன் முத்தர்களாக வாழ்கிறவர்கள், அதான் பெற்றார். அவர்களுக்கு இப்பவே முக்திக்குரிய நிலை கிடைத்திருக்கு. அப்ப இந்த ஞானசம்பந்தர் இங்கே ஜீவன் முத்தரா வாழ்ந்தார், அவருக்கு பிறப்பு இருக்குமான்னா பிறப்பு இருக்கார், அவரும் பேரின்பத்தை அடைவார். பெற்றார் என்றால் இறைவனுடைய திருவருளை பெற்று அந்த பேரின்பத்தையே இந்த உடலோடு இருக்கிற பொழுதே பெறுகிறவர்கள். இறைவனை தவிர வேறு எந்த சிந்தனையும் இல்லை, நிட்டையில் கூடியவர்கள் என்று சொல்வார்கள். நிட்டையில் கூடியவர்கள், கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடுதல். தெளிதல் என்ற நிலையில் வருகிறவர்கள்தான் உற்றார். நிட்டை கைகூடியவர்கள், இந்த உலகத்தில் வாழுகிற பொழுதே, இந்த உடம்பில் வாழுகிற பொழுதே நிச்சய என்றால் இறைவனையே நினைத்து கொண்டு வாழ்கிறவர். என்ன ஒரே நிச்சயில் இருக்கேன்னு சொல்றது? எனவே அந்த நிஷ்டையில் வாழ்கிறவர், இறைவனையே நினைத்து கொண்டு வாழ்கிறவர். இந்த உலகத்துல வாழ்றாங்களே அப்ப அவங்களுக்கு அடுத்த பிறவி இருக்குமா, இருக்கிறார் இல்ல அச்சர, அதான் பெற்றார். உரை ஒளி ஓவாது, ஓவாது என்றால் விடாது, விடாது உரை ஒழிய நான் என்பதற்குரிய நிலையில் அதனை போக்குவதற்குரிய நிலை இறைவனுடைய திருவருளை இன்னும் பெறவில்லை என்றாலும் கேட்டல் சிந்தித்தல் என்ற நிலையில் இருக்கிறார். அவர்களும் கூட பிறப்பை ஏற்று விடுவார். எப்ப நீ இறைவனுடைய திருவருளை பற்றி கேட்க ஆரம்பித்தாயோ, எப்ப சிந்திக்க ஆரம்பிச்சியோ, அந்த சிந்திக்கின்றவர்களும் பிறப்பு கொஞ்சம் கொஞ்சமாக இறைவனுடைய திருவருளை பெற்று பிறப்பை ஏற்பார். இப்ப இந்த நாளை வச்சுட்டு தான் பேசுற, நான்கினை வைத்துக் கொண்டு பெருமான் பேசுகிறார். இறைவன் தான் நம்மை இயக்குகிறான் என்று கேட்டு அதன் பிறகு சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்களை வைத்து சிந்தித்து தெளிந்து அவற்றிலே ஒரு முடிவுக்கு வந்து அப்ப உயிர் விளக்கம் பெற்றுவிட்டது. தெளிந்து நிச்சயில் கைகூடுதல், நிச்சய என்றால் இறைவனை தவிர வேறு எந்த சிந்தனையும் இல்லாது. இந்த நான்காவதுலதான் எனக்கு என்ன அமையலை என்று நான் நேற்று சொன்னேன். இறைவனை மட்டுமே இப்ப திடீர்னு எச்சம் போடணும்னா டகார் எடுத்து என்னாச்சோ என்னாச்சோன்னு பயந்து எனக்கு அவங்க நம்பர் வந்த உடனே கேட்கணும் இருக்கு. அப்ப நம்ம என்ன இறைவனைத்தே நினைக்க வேண்டியவர்கள் பள்ளிக்கூடத்து ரிசல்ட் நினைக்கிறோம். அப்ப என்ன நிச்சயில் கைகூடவில்லை என்பது பொருள். என்றாலும் தெளிந்த பிறகு தெளிந்தவர்களுக்கும் உற்றாராக இருக்கிற நமக்கும் நிச்சயம் இறைவனுடைய வீட்டு பேரு கிடைக்கும், பிறவி துன்பம் இல்லை. எனக்கு அதுதான் நம்பிக்கை. இந்த சித்தாந்தத்தில் இந்த நான்கு நிலைகளை படித்தவர்களால் சிந்தித்தேன். நமக்கு நன்றாக தெரிகிறது, நாம் இன்றைக்கு வாழ்கிறோம் என்று சொன்னால் அது இறைவனுடைய தந்த பிச்சை தான் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற உற்றாருக்கும் பெற்ற உற்றாருக்கும் பிறப்பு இல்லை என்று திருவருட்பயன் சொல்லுகிறது என்றால் அது ஞானாசிரியருடைய கூற்று தானே, நிச்சயம் அது நிறைவேறும் என்பது தானே. அப்ப உற்றாரும் பெற்ற ஓவாது உரை ஒழிய, உரை ஒழியன்னா நான் என்று, அதான் உரை. என்ன நினைச்சிருக்கு உடனே நம்ம சொல்றோம், நான் செக்ரட்டரியா இருக்கிறேன்னு சொல்லிட்டேன் பாத்தீங்களா, என் ஏரியாவில் அதுதான். இப்ப இது இன்னும் ஒளியல இல்ல, இதான் நான் இப்ப அதான் மனசுல நினைச்சிட்டேன். அது சொல்லும் போது நான் பணியாற்றுகிறேன்னு ஏன் சொல்லணும், அது இன்னும் ஒளியல. ஆனாலும் எதுல இருக்கிறோம், கேட்டல் சிந்தித்தலில் தெளிவாக இருக்கிறோம். அதுதான் சொல்றாரு, ஓ உரை ஒழிய, உரை ஒழிய பற்றாரும். எனவே இன்னும் பற்றார் பர பற்றவில்லை, உரை ஒழிய நான் என்பதை நீக்கிவிட்டு இறைவனுடைய திருவருளை பற்றுவதற்கு நான் இன்னும் முயற்சி செய்யல. ஆனா எனக்கு என்ன தெரியுது, கேட்ட தெளிங்க சிந்தித்து தெளிந்திருக்கிறேன். அப்ப நான் என்பதை என்னால் இன்னும் கொஞ்ச நாள் ஆக வேண்டும் இல்லைங்களா, நான் என்பதை நிற்க வேண்டும். அந்த நிலை நீங்க, ஆனா நீங்குவதற்கு முன்னே இருக்கக்கூடிய கேட்டல், அதை பற்றி ஆராய்ச்சி செய்தல், சிந்தித்தல், தெளிதல். கேட்டலும் சிந்தித்தல் தான், ஏன்னா தெளிதலுக்கு நான் முதல் உற்றாருக்கு வந்துட்டோம், நிட்டையில் கூடுதலுக்கு பெற்றாருக்கு வந்துட்டோம். அப்ப இங்க பற்றார் என்பது யார் என்றால், உரையுடைய பற்றார் என்பது யார் என்றால், கேட்டல் சிந்தித்தல் சிந்தித்தல் ரெண்டு குணங்களை உடையவர்களும் கூட சிந்திக்க ஆரம்பித்து விட்டால் அந்த சிந்தனையை கூட இறைவனுடைய திருவருளால் சிந்திக்கிறோம், இல்லாட்டி கேட்டுட்டு போயிட்டே இருப்போம். இதுதானே வாழ்க்கை. அது போல இறைவனுடைய நினைச்சு பாருங்க, இறைவன் அறிக்கை கொடுக்கறான், யார் மூலமா, நால்வர் மூலமா, நால்வர் மூலமா கொடுத்தா அதை கேட்டோம், கேட்டதோட நிக்கல, மத்தவெல்லாம் இருக்காங்க தேவாரத்தை கேட்டு பிள்ளையர்களை சுத்திட்டு போயிட்டே இருப்பான். நாம என்ன பண்ணோம், வீட்டுக்கு வந்தோம், அதை கேட்டுட்டு மறுபடியும் அதுலேயே தெளிவு, இப்படி எல்லாம் பாடி இருக்காங்களே, அவங்களுடைய குற்றம் எல்லாம் சேர்த்து கொடுத்து நலந்தரும் பதியா, எல்லாமே நலந்தரும் பதியா, இருந்தாலும் வேண்டுதலுக்காக உரிய பதியங்களை நம்ம வேண்டுதல் பதியங்கள் சொல்லலாம், அது நலந்தரும் பதியங்கள்னா. அப்ப அந்த பத்து பதியத்தை தவிர மற்ற எல்லாம் இல்லாத பதவியா, ஐயா எம்பெருமான் இந்த காலத்துக்கு உரியதை உங்களுக்கு தந்தோம்னா தில்லையில தரணும், சிலையில அடைச்சு வச்ச தேவார பதியங்களை சொல்லி இப்படி மாறந்தாரு, இந்த கா உங்களுக்கு தேவையே உரியதை தந்தோம், மற்றெல்லாம் அழிஞ்சு போச்சுருந்தாரு. எத்தனையோ பாட்டு பாடியிருக்கேன் அழிஞ்சு. இந்த பாட்டு ரொம்ப முக்கியங்கிறனால இவ்வளவு விளக்கம் சொல்கிறேன். உரை ஒழிய பற்றாரும், நான் என்ற உரை ஒழிய, உரை ஒழியனா நல்லா தெரிஞ்சு, நான் என்ற தற்பவம் ஒழிய. இப்ப நீங்களே என்னுடைய வாழ்க்கையில் இப்ப சந்திச்சீங்க, நான் ஒரு செயலராக இருக்கிறேன் என்று சொல்லுகிற நான் என்ற நிலை இருக்கு இல்லையா, அப்ப அதுல ஒரு பற்று இருக்குல்ல, நான் நடத்துற பள்ளிக்கூடம் ரிசல்ட் அப்படின்னு ஒரு பற்று இருக்குல்ல, அப்ப நான் உரை ஒழிய பற்றாரும் இன்னும் இறைவனுடைய திருவருளை பற்றவில்லை என்றாலும் நீ கேட்டு சிந்திச்சிருக்கிய அதுக்கே உனக்கு பிறவி இல்லைங்கிற. அப்ப நம்ம இங்க இருக்கிறவங்க ஏன் நம்ம பயப்படணும், இறைவனுடைய திருவருள் நிச்சயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு வாழ தலைப்படுங்கள். நிச்சயம் நம் திருவருளை பெற்று அதனால் இறைவனுடைய திருவருள் வீட்டு பெற்றை பெற முடியும். குரல்பா ரொம்ப ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய குரல்பா, இதை உற்றாரும் பெற்றாரும் ஓவாது உரை எளிய பற்றாரும் பற்றார்பவம், மிக அற்புதமான குரல். இது அது உள்ளுக்குள்ள ஆய்ந்து ஆய்ந்து பார்த்தோமையானால் அதனுடைய விளக்கங்கள். ஏன்னா இப்ப நீங்க பொதுநிலை இருக்கிறது மேலோட்டமான பொருள் தெரிஞ்சா போதும், அதுக்குள்ள போயிட்டீங்கன்னா உள்ள எல்லாம் போயிடும். முதல்ல மேலோட்டமா இருக்கிற தத்துவங்களை தெரிஞ்சு, அதுக்கப்புறம்தான் நீங்க ஆறு அத்துவாக்கள்னா என்ன, அதெல்லாம் என்ன, இதெல்லாம் என்ன எழுதி வச்சிருக்கலாம் நீங்க அப்புறம் பார்த்து. முதல்ல நமக்கு வேண்டியது சாமியை கும்பிட்டா திருவருள் கிடைக்கும், திருவருள் கிடைச்சு அதை வழிபட்டா பேரின்பம் கிடைக்கும். திருவருள் பயன்தான்.